ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு கொடிக்கவி, பாடல் ஒன்று. வழங்குபவர் சிவகாந்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
நம பார்வதீபதையே அருள் மகாதேவா, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சித்தம்பரம் எல்லாம் இல்ல, அன்னை காந்திமதி அம்மாள் உடனுரை, சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு இந்த இனிய நாளிலே சைவ அன்பர்களுக்கு இடையேனது அறிவிப்பட்ட சிறிய ஞான துளிகளை கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பினை கொடுத்துக் கொண்டிருக்கின்ற சைவம் டாட் ஓஆர்ஜி அந்த அமைப்பாளர்களுக்கு என்னுடைய அன்பான நன்றி கலந்த வணக்கத்தையும், இதை ஆவலோடு கேட்டுக்கொண்டிருக்கின்ற சைவ சீலர்களுக்கும், திருநெல்வேலி சிவகாந்தியாகிய அடியேனது பணிவான ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். சைவ பெரியவர்களே, நம்முடைய சமயம் சைவம். இந்து என்பது அது ஒரு பொது சொல். இந்து என்பது மதம். மதம் என்ற சொல்லுக்கு கொள்கை என்ற பொருள் உடையது. சமயம் என்ற சொல்லுக்கு நெறிப்படுத்துவது என்று பொருள் வரும். இந்த மதம் சமயம் என்ற இரு சொல்லாட்சியையும் மணிவாசக பெருந்தகை போற்றி திருவகளிலே கையாளுகிறார். சமயவாதிகள் தத்தம் மதங்களே அமைவதாக அரற்றி மலைந்தனர். எனவே நம்முடைய சமயத்தை சொல்லுகின்ற பொழுது நாம் சைவ சமயி என்று சொல்லுதல் வேண்டும். இதிலே சமயம் என்பது நெறிப்படுத்துவது என்று பொருளிலே வருகின்ற பொழுது, யாரை நெறிப்படுத்துவது, யாரை நோக்கி நெறிப்படுத்துவது, எதற்காக நெறிப்படுத்துவது என்ற ஒரு வினா எழும். அதற்கு பதில், ஒன்றாகிய சிவத்தை நோக்கி பலவாகிய உயிர்களை வீடு வேறு கிடைக்கும்படியாக நெறிப்படுத்துதல். ஒன்றாகிய சிவம் இன்ப வடிவாக இருக்கிறது. பலவாகிய உயிர்கள் பிறவிச் சூழலிலே அந்த துன்பத்தில் பட்டுழல்கிறது. எனவே இந்த உயிர்களுடைய துன்ப நீக்கத்திற்கும் இன்ப ஆக்கத்திற்கும், பாச நீக்கத்திற்கும் சிவப்பேருக்கும் உயிர்களை சிவத்தை நோக்கி செலுத்த வேண்டியது இருக்கிறது. இதில் சைவம் என்ற ஒரு சொல்லுக்கு நம்முடைய சமயத்திலே இன்னும் வரலாறுகள் பல பொருளை சொல்லியிருக்கிறார்கள். திருமந்திரத்திலே சைவம் சிவனுடன் சம்பந்தமாதல். சைவம் சிவனுடன் சம்பந்தமாதல் என்றால், நாயகனை சென்று அடைய வேண்டிய நாயகி பிரிந்திருப்பதைப் போல, ஒன்றாகி சிவத்தை அடைய வேண்டிய ஒளிகள் மலபந்தத்தால் அது பிரிந்து அறியாமல் இருக்கிறது. அந்த உயிர்களை சிவத்தோடு சம்பந்தப்படுத்துவது, இணைப்பது, அதுதான் சைவம். அதைத்தான் திருமந்திரம் சைவம் சிவனுடன் சம்பந்தமாகுதல் திருமந்திரத்திலே வருகிறது. இதே கருத்தை சீர்காழி சிற்றம்பல நாடிகள் திருச்செந்தூர் சுப்பிரமணியர் அகவலிலே, தெய்வம் சிவமே சிவன் அருள் சமயம் சைவம் சிவத்தோடு சம்பந்தம், சைவம் சிவத்தோடு சம்பந்தம், அந்த உயிர்கள் சிவத்தோடு சம்பந்தப்படுத்துதல் என்ற பொருளிலே வருகிறது. ஆகையினாலே இந்த உயிர்கள் எல்லாம் சிவத்தை நோக்கி ஆற்றுப்படுத்துவதற்கு நம் சமயம் எழுந்தது. தன்னிலமை மண்ணுயிர்கள் சார தனு சக்தி பின்னமிலான் எங்கள் பிறான். நம்முடைய பெருமான் உயிர்கள் தன்னை வந்து அடைந்து இன்பம் துய்க்க வேண்டும் என்ற குறிக்கோளிலே இருக்கிறான். அதற்காக அவன் நமக்கு சாதனங்களையும் தந்திருக்கிறான். உயிர்கள் சிவத்தை அடைய சாதனமாக உள்ளதுதான் தோத்திரமும் சாத்திரமும். இந்த இரண்டுமே அவன் தந்த காரணத்தினாலே தான் அப்பர் பெருமான் தோத்திரமும் சாத்திரமும் ஆனாதாமே என்று குறிப்பிட்டு காட்டினார். இந்த தோத்திரம் சாத்திரம் என சொல்லக்கூடியது ஒரு சைவனுக்கு இரண்டு கண்கள் போல. தோத்திரம் விளங்க வேண்டும் என சொன்னா சாஸ்திரம் தான் சுனை செய்யும். சாஸ்திர பொருள் நன்றாக விளங்க தோத்திர நூலை மேற்கோளாக காட்டினால்தான் புரியும். உதாரணமாக நிறங்கள்வோர் ஐந்துடையா என்ற சிவபுராண வாக்கிற்கு சித்தாந்த சாஸ்திரம் தான் அங்கே ஒரு விளக்கத்தை சொல்ல முடியும். ஆகையினாலே இந்த தோத்திரமும் சாஸ்திரமும் நமக்கு இரண்டு கண்கள். இதிலே தோத்திரம் என சொல்லக்கூடியது வேதத்தில் உள்ள ஞானகாண்ட பகுதியை நமக்கு தமிழிலே வருவது. அதைத்தான் நம்முடைய திருவருணை கரகம்பகத்திலே சைவ இல்லப்ப நாவலர் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரம் திருவாசகம் என்றார். இதே கருத்தை சேக்கடார் பெருமான் பெரிய புராணத்திலே ஞானசம்பந்தர் வாக்கை குறிப்பிடுகின்ற பொழுது சொற்றமிழிலும் வேதமும் பாடினார். அதற்கு சி கே சுப்பிரமணிய முதலியார் உரை எழுதுகின்ற பொழுது நால்வேத பொருள்களை உடைய திருப்பதிகங்களை பாடினார் என்று குறிப்பிடுகிறார். எனவே வேதத்தினுடைய ஞானகாண்ட பகுதி தோத்திரம், ஆகமத்தினுடைய ஞானகாண்ட பகுதி சாத்திரம். ஆகமத்தினுடைய சாருதான் சாத்திரம் என்பதை உண்மை விளக்கத்திலே திருவதிகை மனவாசகம் கடந்தார் குறிப்பிடுகிறார். வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வலுவா உண்மை விளக்கம் என்று சொல்லி காட்டுகிறார். ஆகையினாலே இது தோத்திரமும் சாத்திரம் என்று சொல்லக்கூடியது வேத ஆகமங்களுடைய ஒரு சாறு. இந்த வேத ஆகமங்கள் தான் நமக்கு பிரமாணம் என்கின்ற காரணத்தினாலே நம்முடைய சமயத்தை வைதிக சைவம் என்று குறிப்பிடுவார்கள். இதிலே தோத்திரம் என சொல்லக்கூடியது சிவனது அருளால் அதித்திக்கப்பட்ட அருளாளர்கள் திருவாக்கிலே இருந்து சிவவாக்காக பிறந்தது. அதைத்தான் எனது உரை தனது உரையாக குறிப்பிடுகிறார். சாத்திரம் என்பது சிவபிரான் முதன் முதலிலே உபதேசிக்க அது பரம்பரை பரம்பரையாக உபதேச பரம்பரையாக நமக்கு வந்தது. இதுதான் ரொம்ப சாத்திரத்தினுடைய விசேஷம். சிவபுராணத்தை முதன் சிவன் நம்முடைய சைவ தத்துவத்தை சாஸ்திரத்தை முதன் முதலில் திருவாய் மலர்ந்தது நம்முடைய பெருமான். சந்திர தீபத்து சாத்திரனாகி என்று மணிவாசக பெருந்தகை குறிப்பிடுகிறார். இந்த உபதேசம் எப்படி வருகிறது என சொன்னால் மூன்று பரம்பரையாக வருகிறது. அபிசின்ன பரம்பரை, அகச்சந்தானம், புறச்சந்தானம் என்று. அபிசின்ன பரம்பரை என சொல்லக்கூடிய நால்வர் யார் என்று சொன்னால் முதன் முதலில் சிவன், என் சதாசிவர், அனந்த தேவர், ஸ்ரீகண்டர் உத்தரர். இந்த நால்வரும் அபிசின்ன பரம்பரை உபதேசம் அப்படி வருகிறது. அதற்கு பின்பு ஸ்ரீகண்டர் உத்தரர் வந்து அகச்சந்தானம் தருவர். அவருக்கு பின்னே இருந்து அகச்சந்தான பரவர்கள் நந்தியம்பெருமான், சனற்குமாரர், சத்தியஞான தரிசினிகள், பரஞ்சோதி முனிவர். பின் பரஞ்சோதி முனிவருக்கு பின்னே வருபவர்கள் புறச்சந்தானம், மெய்கண்ட தேவநாயனார், அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவாச்சாரியார். இப்படி சந்தான முறையாக பரம்பரை உபதேச பரம்பரையாகத்தான் நம்முடைய சாஸ்திர நூல் வந்திருக்கின்றது. இது உபதேச பரம்பரையாக வந்திருக்கின்ற காரணத்தினாலே நாமும் சாத்திர நூல்களை குருமுகமாகத்தான் கேட்க வேண்டும் என்று நம்முடைய சாத்திர நூல்களே வலியுறுத்துகிறது. அந்த குரு எவ்வளவு அவசியம் என்பதைத்தான் கொடிக்கவியிலே முதல் திருப்பாட்டிலேயே நம்முடைய உமாவதி சிவாச்சாரிய சுவாமிகள் குறிப்பிட்டார். இப்படி சந்தான முறைப்படி வந்திருக்கின்ற இந்த சமய சாஸ்திரத்திலே புறச்சந்தானத்தை சார்ந்திருக்கின்ற உமாவதி சிவாச்சாரியார் அருளியது எட்டு சாத்திர நூல்கள். உமாவதி சிவாச்சாரியாருடைய எட்டு சாத்திர நூல்கள். அதற்கு முன்பாக இந்த சாத்திர நூல்கள் எல்லாம் அப்படி அப்படியே இருந்ததை ஒன்று சேர்த்து முதன் முதலிலே மெய்கண்ட சாத்திரம் என்ற பெயரிலே அச்சிட்டவர் 1866 ஆண்டில் மதுரை நாயகம் பிள்ளை. இவரால் முதன் முதலிலே அந்த மெய்கண்ட சாஸ்திரத்தை ஒன்று சேர்த்து அங்கே அச்சிட்டு நமக்கு பேர் உபகாரம் செய்திருக்கிறார். அந்த சித்தாந்த சாஸ்திரம் அந்த நூலினை அச்சிடுகின்ற பொழுது இந்த சாஸ்திர நூல்கள் எவையவை என்பதற்கு அடங்கலாக இருக்கும்படி ஒரு வெண்பாவையும் சேர்த்திருக்கிறார். இந்த வெண்பாவில் கூறப்பட்டதுதான் மெய்கண்ட சாஸ்திரம், சித்தாந்த சாஸ்திரம் என்று சொல்லப்படுகிறது. அந்த வெண்பா உந்தி கயிறு உயர்போதம் சித்தியார் பிந்தி இருபா உண்மை பிரகாசம் வந்த அருள் பண்புவினா போற்றி கொடி பாசமிலா நெஞ்சுவிடு உண்மை நெறி சங்கற்பம் ஊற்று. இப்படி 14 சாஸ்திர நூல்கள் அங்கே அடங்கலாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலே நம்முடைய உமாபதி சிவாச்சாரியார் அருளி செய்தது 8 சாஸ்திர நூல்கள். இந்த 8 சாஸ்திர நூல்கள் சொல்லுகின்ற பொழுது நம்ம உமாபதி சிவாச்சாரியனுடைய அந்த 8 நூல்களையும் சித்தாந்த அட்டகம் என்று சைவம் போற்றுகிறது. அந்த சித்தாந்த அட்டக நூல் எவை என்று சொன்னால், உமாபதி சிவாச்சாரியார் அருளியது எவை என்று சொன்னால், சிவபிரகாசம் திருவருட்பயன் வினாவென்பா போற்றி பகருடை கொடிக்கவி நெஞ்சு விடுதூது உண்மை நெறி விளக்கம் சங்கற்ப நிராகரணம். இதை ஏன் நான் உங்களுக்கு இந்த 8 நூல்கள் பட்டியலை திரும்பவும் கூறுகிறேன் என சொன்னால், இந்த 8 நூல்களிலே உண்மை நெறி விளக்கமும் சேர்ந்தால்தான் சித்தாந்த அட்டகம். ஏனெனில் சில ஆராய்ச்சியாளர்கள் நம்முடைய உண்மை நெறி விளக்கம் என சொல்லப்படுகிற உமாபதி சிவாச்சாரியாருடைய வாக்கை வேறொருவர் செய்கிறது என்று கூறிக்கொள்கிறார்கள். ஆனால் நம்முடைய திருமடத்து சம்பிரதாயத்தின்படியும் தொன்றுதொட்டு வருகின்ற அந்த அடங்கல்படியும் உண்மை நெறி விளக்கம் என சொல்லப்படுவதும் உமாபதி சிவாச்சாரியாருடைய திருவாக்கே. அதனால்தான் அந்த உண்மை நெறி விளக்கத்தையும் சேர்த்து இங்கே சித்தாந்த அட்டகம் என்று அங்கே சொல்லப்படுகிறது. உமாபதி சிவாச்சாரியார் அருள் செய்திருக்கின்ற இந்த சித்தாந்த அட்டகத்திலே நாம் செல்வதற்கு முன்பாக உமாபதி சிவாச்சாரியாருடைய சரித்திரத்தை நாம் கொஞ்சம் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். உமாபதி சிவாச்சாரியர் சரித்திரத்தை முழுமையாக கூறினார் அது இன்றைக்கு ஒரு திருப்பாடல் கூட செல்ல இயலாது. ஆகையினாலே அவசியமான ஒன்றிரண்டு செய்திகளை சொல்லிக்கொண்டு நூலுக்கு செல்வோம். இன்று நாம் சிந்தனைக்கு உரிய ஒரு பகுதி கொடிக்கவி. இந்த கொடிக்கவி என்று சொல்லக்கூடிய இந்த ஞான சாஸ்திர நூல் எழுந்ததனுடைய ஒரு சூழல் என்ன என்று தெரிந்தாலே இந்த நூலினுடைய பெருமை நமக்கு நன்றாக தெரிய வரும். ஏன் இந்த நூல் எழுந்தது, எழ வேண்டிய ஒரு அவசியம் என்ன என்றால், இதற்கு உமாபதி சிவாச்சாரியருடைய பெருமையை காட்டும் முகமாக ஒரு சம்பவம் அங்கே சொல்லப்படுகிறது. தில்லைவாழந்தனர்கள் மரபிலே வந்த உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகளை தில்லைவாழந்தனர்கள் ஒரு காரணத்திற்காக தம்முடைய திருக்கூட்டத்தில் இருந்து விலக்கி வைத்தனர். அப்பொழுது உமாபதி சிவாச்சாரியார் அந்த திருக்கூட்டத்தில் இருந்து நீங்கி கொற்றவன் குடி என சொல்லக்கூடிய அந்த தலத்திலே சென்று தங்கி மாணவர்களுக்கு மானோபதேசம் செய்து கொண்டிருக்கிறார். மறைஞான சம்பந்தரை தன்னுடைய ஞான குருவாக கொண்டு ஞானநூல் கற்று வருகின்ற பொழுது அந்த நேரத்திலே தில்லையிலே திருவிழா திருக்கோயிலே திருவிழா தொடங்குகிறது. தில்லை கோயிலே தொடங்குகிறது. உமாபதி சிவாச்சாரியர் விலக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற நேரத்திலே திருவிழா தொடங்குகின்ற காலத்திலே கொடியேற்றம் அங்கே நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அப்படி நடைபெறுகின்ற பொழுது கொடிமரத்திலே அந்த கயிறை கொண்டு கொடியை மேலேற்ற முயல்கின்ற பொழுது கொடி ஏற மறுத்தது. கொடியேற மறுத்த உடனே தில்லைவாழந்தனர்களெல்லாம் மனம் கலங்கி நிற்க நம்முடைய ஆடல்வல்லான் அசரீரிய வாக்கிலே உமாபதி சிவம் வந்தால் கொடியேறும் என்று உணர்த்தினார். உமாபதி சிவம் வந்தால் கொடியேறும் என்ற அந்த அசரீரிய வாக்கினை கேட்டதும் நம்முடைய தில்லைவாழந்தனர்கள் அனைவரும் உமாபதி சிவாச்சாரியாருடைய பெருமையினை தெரிந்து விரைந்து சென்று அவரிடம் திருக்கோயிலுக்கு வரும்படியாக அவர்களே விண்ணப்பம் பண்ணுகின்றார்கள். உமாபதி சிவாச்சாரியார் ஆடல் வல்லாருடைய அருச்செயல் என நினைந்து வந்து கொடிமரத்தின் பக்கத்திலே இருந்து 4 திருப்பாடல்களை திருவாய் மலர்ந்தார். அப்படி கொடிமரத்தின் பக்கத்தில் இருந்த 4 திருப்பாடல்களை திருவாய் மலர்கின்ற பொழுது அந்த கொடியானது எவருடைய முயற்சியும் இன்றி தானே கொடி ஏறியது. அந்த சந்தர்ப்பத்திலே தான் இந்த கொடிக்கவி பாடப்பட்டது ஒரு சாஸ்திர நூலாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலே ஏன் உமாபதி சிவாச்சாரியார் ஒதுக்கப்பட்டார், ஏன் அவர் இந்த திருக்கூட்டத்திலிருந்து சற்று விலக்கி வைக்கப்பட்டார் என்ற ஒரு செய்தியை அநேகமாக பலர் பகிரங்கமாக பேசுவது இல்லை. ஆனால் அதுதான் உமாபதி சிவாச்சாரியாருடைய பெருமையை உலகோருக்கு காட்டுகின்ற அருமையான ஒரு சம்பவம். ஏன் நம்முடைய உமாபதி சிவாச்சாரியாரை ஒதுக்கி வைத்தார்கள் என சொன்னார், உங்கள் அனைவருக்குமே அந்த சரீரம் நன்றாக தெரியும். உமாபதி சிவாச்சாரியார் தான் பூசனை முடித்து வருகின்ற பொழுது பல்லக்கிலே செல்லுகிறார். பல்லக்கிலே செல்லுகின்ற பொழுது முன்னே தீவட்டி ஒருவர் ஏந்தி செல்லுகிறார். அந்த நேரத்தில் மறைஞான சம்பந்தர் மாணாக்கர்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார். உமாபதி சிவாச்சாரியார் அப்பொழுது செல்லுகின்ற பொழுது பட்டக்கட்டையில் பகற்குருடு போகுது அப்படி என்றார். இதை பல்லக்கிலே அமர்ந்து கேட்ட உமாபதி சிவாச்சாரியார் அதனுடைய உண்மை பொருளை தெளிந்து பல்லக்கிலிருந்து இறங்கி மறைஞான சம்பந்தரிடம் சென்று தன்னை மாணவனாக ஏற்று உபதேசம் செய்யும்படியாக விண்ணப்பம் செய்தார். அப்பொழுது மறைஞான சம்பந்தர் உடனே உபதேசம் செய்யவில்லை. ஞான வேட்கையின் காரணத்தினாலே நம்முடைய உமாபதி சிவாச்சாரியார் மறைஞான சம்பந்தர் பின்னேயே செல்லுகிறார். அப்படி உமாபதி சிவாச்சாரியாருடைய பின்னேயே செல்லுகின்ற பொழுது மறைஞான சம்பந்தர் கைகோடகர் தனி பாவு செய்கின்ற வீதி வழியை செல்லுகின்ற பொழுது அங்கே தரி நெய்பவர்கள் அந்த தரிக்கு பாவுக்கு கூழ் காய்ச்சி அங்கே தேய்த்து கொண்டிருக்கிறார்கள். மறைஞான சம்பந்தர் தனக்கு அந்த கூழினை இடும்படி கைகோடகர்களை கேட்கிறார். உடனே நம்முடைய மறைஞான சம்பந்தர் தனக்கு ஊற்றப்பட்ட கூழினை தன்னுடைய இரண்டு கைகளாலும் ஏந்தி பருகுகிறார். அப்பொழுது பருகுகின்ற பொழுது மறைஞான சம்பந்தருடைய கை வழியாக வடிந்து அந்த கூழ் அங்கே விழுகிறது. உடனே உமாபதி சிவாச்சாரியார் அந்த வடிந்த சேடனத்தை தான் எடுத்து உண்டார். இப்படி உண்டது தன்னுடைய புற ஆச்சாரத்திற்கு ஒவ்வாது என்று தெளிவாளந்தனர்கள் அவரை விலக்கி வைத்தனர். ஆனால் இது எதற்காக நிகழ்ந்தது? இப்படி விலக்கி வைத்து தில்லைவாழ்ந்தனர்கள் அவர்களே சென்று உமாபதி சிவாச்சாரியாரை வருக என்று வரவேற்கிறார்கள். அப்ப இடையிலே என்ன நடந்தது என சொன்னால், நம்முடைய மறைஞான சம்பந்தர்களுடைய சேடனத்தை உமாபதி சிவாச்சாரியார் உண்டது சைவ சமயத்திலே ஒரு பெரிய உண்மையை உணர்த்துவது. என்னவென்று சொன்னால், குருவினுடைய பெருமையை உணர்த்துவது. குருவினது பெருமை பல இருந்தாலும் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும், குருமூர்த்தியினுடைய சேடனத்தை சிவஞானியினுடைய சேடனத்தை யார் விரும்பி உண்ணுகிறார்களோ அவர்கள் உடனே ஞானமயமாகிறார்கள், ஞான திருமேனி பெறுகிறார்கள் என்று நூல் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே குருவினுடைய சேடன விசேடத்தை உலகோருக்கு காட்டுவதற்காகவே இந்த சம்பவம் நிகழ்ந்தது. அந்த குருவினது சேடனம் எவ்வளவு விசேடமானது, அது அஞ்ஞானத்தை போற்றி எப்படி ஞானத்தை அருள்கிறது, எவ்வளவு உயர்ந்தது என்பதை மறைஞான சம்பந்தர் என்று சொல்லக்கூடிய இன்னொருவர், இந்த மறைஞான சம்பந்தர் அல்ல, இவரை சிதம்பரம் மறைஞான சம்பந்தர் என்று பிரித்து சொல்வார்கள், சைவ சமய நெறியினை தந்த மறைஞான சம்பந்தர். இன்னொரு தடவை சொல்றேன், உமாபதி சிவாச்சாரியருடைய மறைஞான சம்பந்தர் வேறு, சைவ சமய நெறி என்கிற நூலினை செய்த மறைஞான சம்பந்தர் வேறு. இப்போ நம்முடைய சைவ சமய நெறியை சேர்ந்த மறைஞான சம்பந்தர் ஒரு விசேடமான ஒரு செய்தி சொல்கிறார். திருக்குறள் வடிவிலேத்தான் அந்த நூல் அமைந்திருக்கும். சிவஞானி பாத்திர சேடம் அருந்தின் அவஞானம் எல்லாம் அருண். அந்த குருவினது சேடனத்தை நாம் உண்டால் ஆன்மாவை பந்தித்திருக்கின்ற அஞ்ஞானம் அருண். அழகாக சொல்லி காட்டுகிறார். அதை எப்படி விரும்பி சாப்பிட வேண்டுமா, மருந்தும் இது வான் அமுதும் இது எனவே வாஞ்சித்து அருந்தினர்க்கு எல்லா நலமுமாம். எனவே அதை தேவலோக அமிர்தத்துக்கு மேலாக நினைத்து அதை பருகுதல் வேண்டும், அது எல்லா நலத்தையும் கொடுக்கும் என்கின்றார். இப்படி அந்த குருவினது விஷயத்தை காட்டுவதற்காகத்தான் இந்த சம்பவத்தை ஆடல் வல்லான் அங்கே நிகழ்த்தி காட்டுகின்றார். இந்த குருவினது விஷயம் தான் கொடிக்கவியிலே ஒன்னாவது பாட்டிலே வரும். அந்த இடம் வருகின்ற பொழுது பார்ப்போம். இப்படி சிவஞானியனுடைய சேடனத்தை உண்ட மாத்திரமே ஞானமயமான ஒருவருக்கு தூங்குகின்றவன் கையிலே இருக்கின்ற பாக்கு கடந்து செல்வதைப் போல சாதி குலம் பிறப்பு ஆச்சாரம் எல்லாம் அவர்கள் கடந்து நிற்பார்கள். எனவே மறைஞான சம்பந்தருடைய சேடத்தை உண்ட காரணத்தினால் அவர் சாதி குல பிறப்பை எல்லாம் கடந்து ஞானமயம் ஆகிவிட்டார். இதை சிவஞான சித்தியாரிலே அருளநந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் எட்டாம் சூத்திரத்திலே சொல்லி காணுவார். ஞாலமது ஞான நிட்டு உடையோர்க்கு அந்த பாடல்ல குணம் இல்லை, குறி இல்லை, குலமும் இல்லை. அவர்கள் ஞானமயமாகிவிட்ட காரணத்தினாலே அவர்களுக்கு சாதி குலம் என்பதே இல்லாமல் போய்விடுகிறது. எனவே உமாவதி சிவாச்சாரியார் ஞான நன்மை எய்திய அந்த அதீத நிலையினை தில்லைவாழ் அந்தனர்கள் மூலமாக நம்முடைய ஆடல் வல்லார் நமக்கு உணர்த்துகிறார். இதே மாதிரி சேடனத்தை உண்ட செய்திகள் நிறைய இருக்கிறது. நமச்சிவாய கவிராயருக்கு பாமநாசத்திலே இருக்கின்ற அந்த உலகம்மை தன் வாயிலே இருக்கின்ற எச்சிலை கொடுத்திருக்கின்றார். விருச்சிக முனிவர் என்பவருக்கு ஒப்பற்ற பரம்பொருளாகிய சிவபெருமான் தான் உண்ட நாவல் கனியை எச்சில் எடுத்து கொடுத்தார். அதுதான் இப்பொழுது திருவானைக்காவிலே இருக்கின்ற இந்த நாவல் மரம், கோச்செம்பிச்சோழ நாயனார் புராணத்திலே வருவது. இதே போன்று குகை நமச்சிவாயருடைய சேடனத்தை உண்டவர்தான் குரு நமச்சிவாயர். இதே போன்று தைத்திரிய உபநிஷதம் என்று விளைந்தது, அந்த உபதேசத்தை நமக்கு கொடுத்தது அவர் குருவினுடைய சேடனத்தை உண்டுதான் கொடுத்திருக்கிறார். எனவே இதை இவ்வளவு விளக்கமாக சொல்லுதல் இயலாது என்பதற்காகத்தான் அந்த செய்தியை பலர் விட்டு விடுகிறார்கள். எனவே அந்த குருவினது பெருமையை அவர் உணர்த்தி நம்முடைய உமாவதி சிவாச்சாரியார் எப்படி ஞானமயமாக நின்றார் என்பதைத்தான் இந்த சம்பவம் காட்டுகிறது. இதிலே கொடிக்கவி என்பது அருமையான ஒரு நூல். உமாவதி சிவாச்சாரியார் சுவாமிகளால் திருவாய் மலரப்பட்ட இந்த நூலானது அளவிலே சிறிய நூல். நான்கே நான்கு திருப்பாடல்கள் மட்டும்தான் இருக்கிறது. அதில் முதல் திருப்பாடல் கட்டளை கலித்துறையும் எஞ்சிய ரெண்டு மூன்று நான்கு திருப்பாடல்கள் நேரிசை வெண்பாவிலும் அமைந்தது. இது சத்தியமிட்டு சொல்கிறேன் என சொல்வதைப் போல இந்நூல் சத்திய ரூபமாக அமைந்தது. இந்த ஞானசாஸ்திர நூலுக்கு நாம் செல்வதற்கு முன்பாக இந்த நூல் எவ்வளவு சிறப்புடையது என்பதை நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள் சிற்றுரையிலும் மாபாடியத்திலும் இதை மேற்கோளாக காட்டியிருக்கிறார். இந்த கொடிக்கவி என்பதை கொடிப்பாட்டு குறிப்பிட்டு காட்டுகிறார். இதிலே இந்த நூலுக்கு நாம் செல்வதற்கு முன்பாக நாம் ஐந்தனத்தை பற்றி தெரிந்து கொண்டால்தான் உள்ளே செல்ல முடியும். இந்த ஐந்தனத்தை பற்றி தெரிந்து கொள்ளும் போது இந்த கொடிக்கவி என்பது எவ்வளவு தத்துவார்த்தமானது என்பது புரிய வரும். இந்த ஐந்தனத்தினுடைய பெருமையும் இந்த கொடிக்கவியிலே ஒன்று வருகிறது. இந்த ஐந்தனத்து என சொல்லக்கூடியது ஷி வ ய ந ம. இந்த ஷி வ ய ந ம என சொல்லக்கூடியது ஐந்தும் எழுத்துக்கள், பஞ்சாட்சரம் ஐந்தெழுத்து. ஷி என்பது சிவத்தையும், வா என்பது சக்தியையும், யா என்பது உயிரையும், நா துரோதம் அதாவது மறைப்பு சக்தியையும், மா மலம். மலம் என்று பொதுவாக சொன்னாலே அது ஆணவ மலத்தை தான் குறிக்கும். எனவே ஷி வ ய ந ம என சொல்லக்கூடியது சிவம், சக்தி, உயிர், துரோதம், மலம் என்று அங்கே இப்படி பொருள்பட்டு அந்த எழுத்துக்கள் நமக்கு உணர்த்துகிறது. இதிலே இந்த உயிரானது நா என சொல்லக்கூடிய உயிரானது மா என சொல்லக்கூடிய மலத்தோடு இருக்கின்ற பொழுது கேவல நிலை. கொஞ்சம் சாஸ்திரத்தை கொஞ்சம் கவனமா கேட்டா தான் இந்த கொடிக்கவி புரியும். இந்த உயிரானது ஆணவமலத்தோடு இருக்கின்ற பொழுது கேவல நிலை. பிறகு அந்த உயிரினை மேலே எழுப்புவதற்காக இந்த உயிரிடம் நா சேர்ந்து தொழிற்படுகிறது. திரோதம், திரோதம் என சொல்லக்கூடியது சக்தி அருள். அந்த அருளாகிய சக்தி சிவயனமாக இருக்கிறதுலே வாழ்ந்து சொல்லக்கூடிய இரண்டாவது எழுத்து தான். நாலாவது எழுத்து ஆகிய நாவாக மாறி வாவும் நாவும் ஒண்ணுதான். வா அருசக்தி, நான் என சொல்லக்கூடியது உயிர்கள் பரிபக்குவத்திற்காக மாயையை அமுத்தி கண்மத்தை புசிக்க செய்வது, அந்த செயலை அந்த அருசக்தி செய்கிறது. இப்படி கண்மத்தினும் மாயினும் தொடர்பு கொடுத்துகின்ற அந்த நேரத்தில் அந்த சக்தியானவள் திரோதான சக்தி என அழைக்கப்படுகிறார். அப்படி அழைக்கப்பட்ட பின்பு, இது மாயிலை அமைத்துக்கொண்டு கண்மத்தை புசித்த பின்பு, இந்த உயிர் பக்குவப்பட்ட பின்பு, இந்த உயிரை சக்தியானது சிவத்தோடு கொண்டு போய் சேர்க்கிறது. அப்படி சிவத்தோடு கொண்டு போய் சேர்த்த பின்பு இந்த சக்தியானது தன்னை காட்டாது பின்னோக்கி செல்லும். அப்பொழுது உயிரும் சிவமும் மட்டும் இருக்கும். அப்பொழுது இந்த உயிரானது யான் எனது என்பதை அற்று சிவமயமாகி ஷீ என்பதை மட்டுமே அங்கே இருக்கும். ஷீ என்பது மட்டும்தான் அங்கே என்ன செய்திருக்கும், எஞ்சி இருக்கும். இந்த ஒரு தத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.